السلام عليكم ورحمة الله وبركاته. أنبي الكريه سغودر قلي رمضان ماذا تنوديا نون بين ستنجل أنبي السغودر قلي سرپوكل ينجلي عمل سيئ بيكم نام سرپوكل أي ترين دورغلا غرندال أنت سرپوكل ينجلي عمل سيئ بيكم أنا ستنجل أي ترين دورغلا غرندال دان أنت عملي سرياغ سيئ مريم يارك ستم تريه بليو أول عمليل سيئ كودي عمليل அவரை அறியாது பல கோளாறுகளை விடுவார். சை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் இடையில் அவருக்கு திடீர்ந்து அவருடைய ஆடை விலகி விடுகின்றது. என்ன செய்வது என்று தெரியாது. நினைக்கின்றார், என்னுடைய சை பாத்திலாகிவிட்டது. சகோதரர்களே, 4-5 சையை முடித்தவர் என்ன செய்தார்? மீண்டும் திரும்ப போய் ஆரம்பித்திருக்கிறார். சும்மா யோசிச்சு பாருங்க, சை என்றது சாதாரணமலா? 2 ரகாத் தொழுவது போன்றா? மீண்டும் சையை ஆரம்பித்து 7 தடவை என்ன செய்திருக்கின்றார்? சை செய்திருக்கின்றார். சிலர்கள் சையினுடைய சுற்று பற்றி அறிவில்லாத காரணத்தால போய் வருவது ஒன்று என்று நினைத்து 14 முறை சை செய்பவர்களா இருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால்? தான் செய்யும் அவனுடைய சட்டம் தெரியாதனால் தன் மீது போட்டுக்கொண்ட சுமைகள். எனவே நாம் நோன்பு பிடிக்கக்கூடிய நாம் நோன்பின் சட்டங்களில் தெளிவுள்ளவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மன நிறைவோடு அமைதியோடு அந்த நோன்பை நோட்கலாம். சகோதரர்களே, நேரம் மிகக்குரியதாக இருக்கிறதால் நோன்பின் அனைத்து சட்டங்களையும் இங்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு முன்னால் இடம் இருக்கிறது, நோன்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. அவைகளை படித்து ரமதானுடைய காலத்தின் வருகைக்கு முன்பே நோன்பில் தெளிவுள்ளவர்களாக சட்ட விளக்கம் அறிந்தவர்களாக நாம் இம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களை, விசேடமாக எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய நோன்பு என்பது 2 ஷர்த்துக்கள், 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அந்த 2 நிபந்தனைகளும் அந்த நோன்பில் நிறைவேற்றப்பட வேண்டும். 1, நோன்பு நோட்கக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த நோன்புக்காக நீயத்து வைத்து நோன்பு நோட்க வேண்டும். ஃபர்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இரவில் அதற்கான நீயத்து உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். சுன்னத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கூட என்ன செய்யலாம்? நாம் நீயத்து வைத்துக் கொள்ளலாம். எனவே ரமலான் மாதத்துடைய இரா காலங்களில் நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்ற நீயத்து நோன்பாளிகளிடம் இருக்க வேண்டும். அந்த நீயத்து இல்லாவிட்டால், இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், இரவில் அவர் என்ன நினைக்கின்றார்? அதிகாலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் எழும்பி என் உடல் நிலையை பார்ப்போம், எனக்கு ஆரோக்கியம் இருந்தால் நோன்பு பிடிப்போம், இல்லாவிட்டால் நோன்பை விடுவோம் என்று நினைத்து படுத்தார். எழும்பினார் ஃபஜ்ருக்கு வாங்க சொன்ன பிறகு. இப்ப இவருடைய சட்டம் என்ன? இவர் நோன்பு பிடிக்க முடியாது. காரணம் என்ன? இரவில் இவர் உறுதியாக நோன்புக்காக நீயத்து வைக்கவில்லை. எனவே ரமதானுடைய இரா காலங்களில் நோன்பு நோட்பவர்கள் நாளைக்கு நோன்பு பிடிக்க போகிறேன் என்று கண்டிப்பாக அவர் நோன்புடைய நீயத்தை வைக்க வேண்டும். சகோதரர்களே, மொத்த மாதத்துக்கும் ஒரு நீயத்து போதுமா அல்லது ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக நீயத்து வைக்க வேண்டுமா? உலமாக்களில் இருவேறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாராருடைய கருத்து, இல்ல ரமதான் என்பது தொடர்ச்சியான அமல், எனவே ஒரு நீயத்து வைத்தால் மொத்த மாதத்துக்கும் போதுமானது. இன்னும் சிலர்களுடைய கருத்து என்னென்றால், இல்ல ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கிறோம், பிறகு நோன்பு பிடிக்கிறோம், எனவே ஒவ்வொரு நோன்பும் தனித்தனியான ஒரு அமலாக இருக்கின்றது, எனவே தனித்தனியாக ஒவ்வொரு நோன்புக்கும் நீயத்து வைக்க வேண்டும். சஹர் சாப்பாடு தின்றோம்னு சொன்னா தனித்தனியா நோன்புக்கு நீயத்தை என்ன செஞ்சிடும்? உருவாகிவிடும். அதனால் அதை பத்தி பெருசா வரி பண்ண தேவையில்ல. மொத்த மாதத்துக்குமாக நாம் ஆரம்பத்தில் நீயத்து வைத்துக் கொண்டால் அது போதுமாகும். நாளாந்தம் சஹர் செய்கின்ற போது இரவில் நாளைக்கு நோன்பு பிடிப்பேன் என்ற எண்ணம் ஏற்பட்டால் நாளாந்த நீயத்தும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டு போய்விடும். சகோதரர்களை, இவ்வாறு நோன்பிற்கு நீயத்து வைத்தவர் அன்று மாலை வரைக்கும், அன்று இரவு வரைக்கும், மாரிபுடைய அதான் வரைக்கும் நோன்பை முறிக்கும் காரியங்களில் எதையும் செய்யாமல் இருப்பதுதான் நோன்பு என்பது. எனவே காலையில் அதிகாலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்து வைக்க வேண்டும். பிறகு நோன்பை முறிக்கும் காரியங்களை அன்று மாலை வரைக்கும் அவர் செய்யாமல் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இப்போது எங்களுக்கு அவசியமாகும் நோன்பை முறிக்கும் காரியங்கள் எவை? நோன்பை முறுக்கும் காரியங்கள் சகோதரர்களே, மொத்தமாக உலமாக்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் சேகரித்து பார்த்தால் 8 இலக்கத்துக்குள் மாத்திரம்தான் அது அடங்குது. 8 அம்சங்களை தாண்டி அது செல்ல மாட்டாது. எனவே 8 என்பது சாதாரண சிறியொரு இலக்கம், அப்படித்தானே? 80 அல்ல 800 அல்ல. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை மனனம் செய்து வைத்துக் கொள்ளலாம். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் சகோதரர்களே, ஏக மனதாக எல்லா உலமாக்களும் ஒன்றிணைந்து இது நோன்பை முறிக்கும் தான், இதில் எந்த கருத்து வேற்றுமைக்கும் இடமில்லை என்று சொன்ன அம்சங்கள் 3 அம்சங்கள் இருக்கின்றது. அது கண்டிப்பாக நோன்பை முறித்தே ஆகும். அதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் மார்க்க அறிஞர்களிடம் இல்லை. அது என்ன? உண்பது, குடிப்பது, மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுவது. இந்த 3 அம்சங்களும்
நோன்பை முறிக்கும். சூரத்துல் பக்ராவுடைய 187வது ஆயத்தில் அல்லாஹ் இந்த மூன்றையும் சொல்கின்றான். உஹில்ல லகும் லைலத ஸியாமிர் ரஃபஸு இலா நிஸாஇக்கும், ரமதான் மாதத்தினுடைய இராக்காலங்களில் உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் உறவில் ஈடுபடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, அப்படியானால் பகல் காலங்களில் அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மனைவியோடு உறவு கொள்வது நோன்பை முறிக்கும் காரியம். இன்னும் அல்லாஹு தஆலா அதே ஆயத்தில் சொல்கின்றான், இரா காலங்களில் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், எதுவரைக்கும் வெள்ளை கயிறு கயிறு கருப்பு கயிறு எதுவென்பதை தெளிவாக நீங்கள் தெரியும் வரைக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன, ஃபஜ்ரு தோன்றும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக உண்டு பருகலாம். அதற்கு பிறகு சும்ம அதிம்மு ஸியாம இலல்லை, பிறகு இரவு வரைக்கும் உங்களுடைய நோன்பை நீங்கள் தொடருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த மூன்று அம்சங்களும் நோன்பை முறிக்கும் என்பதில் எங்களுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. நாலாவது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்சம் அதுவும் கூட நேரடியாக குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டது. என்னது, ஒரு பெண் மாதவிடாய்க்கோ அல்லது ஒரு பெண் பிரசவத்திலோ ஈடுபட்டு விட்டால் என்று சொன்னால் அதன் மூலமாக அவளுடைய நோன்பு முறிந்து போகும். சகோதரர்களே, இதுல நாம ரெண்டு விதமா எடுப்போம். நோன்பின் பகல் நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால், நோன்பின் பகல் நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு ஆட்டோமேட்டிக்கா முறிஞ்சு போயிடும். ஒரு பெண்மணி ரமதானுடைய காலத்தை அடையும் போது மாதவிடாயில் இருந்தால் அவள் நோன்பு பிடிக்க முடியாது, எனவே நோன்பை விட்டும் அவள் தடுக்கப்படுவாள். நோன்பு பிடித்திருக்கும் நிலையில் மாதவிடாய் வந்தால் நோன்பு முறிந்து விடும். எனவே இதுவும் நாம் நாலாவது ஒரு அம்சமாக சேர்த்து விடலாம். மார்க்க அறிஞர்களிடத்தில் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கிடையாது. ஒரு பெண்மணியுடைய நோன்பு முறியும் தான். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள், யா மஹ்ஷரன் நிஸா, பெண்களே தாய்மார்களே, தசத்தக்ன, சதகா செய்யுங்கள் அதிகமாக. ஏன், காரணம் என்ன, அக்சர அஹலின் நார், நரகத்தில் அதிகமாக உங்களைத்தான் பார்த்தேன். சகோதரர்களே, எமது தாய்மார்களா இருந்தால் சமயத்தில் கோபப்படுவார்கள், என்னத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கருத்து. ஆனால் சஹாபி பெண்மணிகள் கோபப்படாமல் என்ன செய்தார்கள், உடனே அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள், பீமையா ரசூலல்லாஹ், நாம் நரகத்தில் அதிகமாக இருப்பவர்களா, ஏன், என்ன காரணம், அல்லாஹ்வின் தூதரே சொன்னார்கள், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர, எப்ப பார்த்தாலும் நாசமா போ, ஹரபா போ, என தொலைஞ்சி போ, இப்படி நிறைய பதுவாவுடைய வார்த்தைகளை நீங்கள் பாவிக்கின்றீர்கள், இன்னும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறீர்கள். சகோதரிகளே, நீங்கள் கோபப்படக்கூடாது, இது என் வார்த்தை அல்ல, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, இது நாங்க ஜஸ்ட் என்ன ஸ்பீக்கர், உள்ளத்தை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், நீங்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறீர்கள், இதுதான் நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பதற்கு காரணம் சொல்லி போட்டு சொன்னாங்க. ஒரு உறுதிமிக்க மனிதனுடைய மூளைய அப்படியே ஆட்டங்கான வைக்கிறதுல பெண்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் மார்க்கத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய அறிவிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சகோதரர்களே, இதை சொன்ன நேரத்தில் அப்படியாண்டு கேட்டுக்கொண்டு தன் சஹாபில் போகல, திரும்ப கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் எங்களுடைய புத்தி குறைவு என்று சொல்கிறீர்கள், ஏன் எங்களுடைய மார்க்க குறைவு என்று சொல்கிறீர்கள். உடனே நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன், உங்களில் இரண்டு பேர் தேவையில்லையா, ஒருவருடைய சாட்சிக்கு, ஒரு ஆண் சாட்சி சொல்ற இடத்துல நீங்க ரெண்டு பேர் வேணுமே, இதுதான் உங்களுடைய புத்தி குறைவுக்கு அடையாளம், உங்களுக்கு மாதவிடாய் வந்தால் நீங்கள் தொழமாட்டீர்கள், நோன்பு பிடிக்க மாட்டீர்கள், இது உங்களுடைய மார்க்கத்தில் குறைவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இல்லையா. குல் நபலா, ஆம் யா ரசூலல்லாஹ். சகோதரர்களே, இது ஒரு மேடையில ஒரு ஸ்பீச், ஒரு பெரியார் பேசின நேரத்தில் ஒரு பெண்மணி எடுத்து உடனே சொன்னாவாம், இது அந்த காலத்தில் இருந்த ஹதீஜாவுக்கும் அந்த காலத்தில் இருந்த ஆயிஷாவுக்கும் பொருத்தம், இது எங்களுக்கு பொருத்தம் இல்ல, நாக்கசாத் அகல் வதீன், புத்தி குறைவு என்று எங்களை எப்படி சொல்வது, அந்த கால பெண்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். அவர் உடனே சொன்னாராம், ஆம், இது ஹதீஜாவுக்கும் இது ஆயிஷாவுக்கும் புத்தி குறைவு, உங்களுக்கு டோட்டலா இல்ல, உங்களுக்கு முழுமையாவே கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு இப்படி பேசினா அர்த்தம் முழுமையா இல்லைன்றதான் அர்த்தம். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், பெண்கள் மாதவிடா ஏற்பட்டால் அவர்கள் தொழமாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள். எனவே மாதவிடா என்பது அவர்களுடைய நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம். சகோதரர்களே, இதே போன்று எங்களுக்கு தெரியும், யார் வேண்டுமென்றே சத்தி எடுத்தாரோ அவருடைய நோன்பு முறையும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஜரஅஹுல் கை, யாருக்கு சக்தி மேலிட்டு விட்டதோ, வாந்தி மேலிட்டு விட்டதோ, ஃபலா கதா அலைஹி, அவர் கதா செய்ய தேவையில்லை, நோன்பை அவர் தொடரலாம். வமன் இஸ்தகா, யார் வேண்டுமென்று சக்தி எடுப்பாரோ, வாந்தி எடுப்பாரோ, அவர் நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே வாந்தி எடுப்பது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் என்பதை அந்த ஹதீஸிலிருந்து புரிகிறோம். இமாம் அல்பானி அவர்கள் அதை ஹசன் என்று சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய இன்னொரு காரியம் தான், ஒரு மனிதன் தன்னுடைய விந்தை அவனே சுயமாக வெளியேற்றுக் கொண்டால் ஆண்களோ பெண்களோ இவர்களுடைய நோன்பும் முறிந்து போகும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸில், ஹதீஸுல் குதுசியில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவத, நோன்பாளி தன் உணவை, தன் குடிப்பை, தன்னுடைய இச்சையை விட்டு நோன்பு பிடிக்கின்றான் அல்லாஹ்வுக்காக. எனவே இது இச்சையை சார்ந்தது. நோன்பை முறிக்கக்கூடிய இரண்டு காரியங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சேர்த்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, எட்டாவது ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் அல் ஹிஜாமா, அதாவது இரத்தம் குத்தி எடுப்பது. உலமாக்களுக்கு இடையிலே இது விஷயத்தில் பலத்த ஒரு சர்ச்சை இருக்கின்றது. இது நோன்பை முறிக்குமா முறிக்காதா? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இது நோன்பை முறிக்கும் என்பதுதான். ஹிஜாமா நோன்பை முறிக்கும், இதாமா நோன்பை முறிக்காது என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. இதில் சர்ச்சை இருக்கின்றது. சர்ச்சையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லது சகோதரர்களை, அதை நாம் விட்டு விடுவதுதான். நோன்பு பகல்ல பிடிச்சிருக்கிற நேரத்தில் ஹிஜாமா செஞ்சாதானே முறியுமா முறியாதான் பிரச்சனை, செய்யாம விட்டுட்டு அந்த பிரச்சனை செய்யுதா இல்ல? எனவே இந்த மாதிரியான விஷயங்களை இரவு நேரத்தில் என்ன செய்ய வேண்டியதா, செய்து கொள்ள வேண்டியதான். எனவே நோன்பை முறிக்கும் காரியங்கள் இவைகள். இதில் எந்த ஒன்றிலும் நோன்பு பிடித்திருக்கும் நேரத்தில் நாம் ஈடுபடக்கூடாது, நடந்தால் நோன்பு முறிந்துவிடும். இதை தாண்டி வேற ஏதாவது நோன்பு முறிக்குமா, அதை செஞ்சா நோன்பு முறிக்குமா, அதர தூங்கிட்டேன் தூக்கம் போயிட்டு நோன்பு முறிக்குமா? அட, நோன்பு முறிக்கிற காரியத்துல தூக்கத்தை சொன்னாங்களா? நோன்பு முறிக்கிற காரியத்தில் தூக்கத்தை சொன்னார்களா? சொல்லவில்லை. எனவே நாம் சந்தேகப்படுத்தவில்லை சகோதரர்களே. நோன்பை முறிக்கக்கூடிய இந்த காரியங்கள், ஒரு மனிதனுடைய நோன்பை முறிப்பதற்கு உலமாக்கள் மூன்று நிபந்தனைகள் சொல்கிறார்கள். அதில் ஒன்று, அவன் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இது நோன்பை முறிக்கும் சட்டம் என்பதை அறிந்தவராக இருக்க வேண்டும். சமயத்தில் அறியாம கூட இருக்கலாம். புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர், அவர் இது நோன்பை முறிக்கும் காரியம் என்பதை தெரியாமல் இருக்கலாம். எனவே அறிந்து செய்ய வேண்டும். அதுக்காக வேண்டி படிக்காம உழுவோம் நினைக்கல கூடாது. ஏன் படிச்சா தானே பிரச்சனை, அறிஞ்சு செஞ்சேன்னு வரும், அது மடமை. எனவே சகோதரர்களை, அறிந்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது உலமாக்கள் சொல்கிறார், இரண்டாவது நிபந்தனை என்ன, தாக்கீரன், நினைவில் இருக்க வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். இது நோன்பை முறிக்கும் காரியம் என்று நினைவில் இருக்கும் நிலையை மறந்து செய்தால் இவங்களை தெரியுமா? ஹதீஸ்ல வருது, நபி அவங்க சொல்றாங்க, மன் அகல வஷரிப, மன் நசிய ஃஅகல வஷரிப, யார் மறந்தவராக சாப்பிட்டார் குடித்தார், அவர் தன்னுடைய நோன்பை என்ன செய்யட்டும், கண்டினியூ பண்ணட்டும். அதோட நிக்கல சொன்னாங்க, இவனை திங்க வைக்கணும் அல்லாஹ் நாடிதான், இவனை குடிக்க வைக்கணும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அதனால தான் அல்லாஹ் மறதியை போட்டு திங்க வச்சுட்டான். திண்டு கொண்டு ஈக்கிற நேரம் ஞாபகம் வந்தா என்ன செய்யறது, திண்டு கொண்டு ஈக்கிறாரு, வாயில ஒரு புடி கையில ஒரு புடி, ஞாபகத்தில் வருது நோன்பு சொல்லி, சரி சரி அடிச்சிருவோம் யார் பாக்குறது, சரி வருமா இல்ல, ஞாபகம் வந்தால் உடனடியாக என்ன செய்யணும், அதை துப்பி விட வேண்டும். ஏன், இதற்கு பிறகு மறதி என்பது கிடையாது. எனவே சகோதரர்களே, மறந்து செய்தால்தான் அந்த சட்டம், மறக்காமல் இருந்தால் அவர் குற்றவாளி ஆகிவிடுவார். அடுத்து மூணாவதாக உலமாக்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை, முக்தாரன், தான் விரும்பி செய்ய வேண்டும். யாராவது வற்புறுத்தப்பட்டால், நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுமாறு யாராவது வற்புறுத்தப்பட்டால் அவருடைய நோன்பு என்ன செய்ய மாட்டாது, முறிய மாட்டாது. எனவே சகோதரர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பை முறிப்பதற்கு இந்த நிபந்தனைகள் அவசியம். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லக்கூடிய சட்டம், நோன்பு காலத்தில் யாருக்கு நோன்பு பிடிக்காமல் இருக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே, ஐந்து பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று பிரயாணி, நோயாளி. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர், யார் உங்களில் பிரயாணியாக நோயாளியாக இருக்கிறாரோ அவர் என்ன செய்யலாம், நோன்பை விட்டுவிடலாம். நோன்பை விட்டுவிடலாம் என்ன அர்த்தம், வேறு காலத்தில் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். பிரயாணியினுடைய நோன்பின் சட்டம் என்ன, பிரயாணி நோன்பை விடலாம், ஆனால் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் பிடிப்பதற்கு அனுமதி உண்டு, யாருக்கு சக்தி இல்லையோ அவர் பிடிக்காமல் இருப்பதுதான் நல்லது. அடுத்தது கற்பிணி தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய், இவர்களும் நோன்பை விடலாம். அதே போன்று சகோதரர்களே, தள்ளாத பருவத்தை அடைந்தவர், தள்ளாத பருவம் சொன்னால் ரொம்ப வயசாளியாக இருப்பவர், அவருக்கும் கூட என்ன மார்க்கம் என்ன செய்கின்றது, நோன்பை விட்டு விடுவதற்கு அனுமதி அளிக்கின்றது. சகோதரர்களே, இமாம் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆறாவது ஒரு மனிதரையும் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் யாராவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதரை கண்டால், அவரை காப்பதற்கு நோன்பு விட வேண்டும் என்று அவருக்கு அவசியமாக இருந்தால் அவர் நோன்பை விடலாம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, நோன்பாளிகள் நோன்பு பிடித்திருக்கும் வேளையில் சில சமயத்தில் சில காரியங்கள் அது நோன்பை முறிக்குமா இல்லையா என்ற சந்தேகம் பலர்களுக்கும் ஏற்படுவதுண்டு. அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், நோன்பாளியாக இருப்பவர் தன்னுடைய வாயை கொப்பளிக்கலாம், அது தடை கிடையாது. நோன்பாளியாக இருப்பவர் தன்னுடைய மூக்கை சுத்தம் செய்யலாம், நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக் இல்லா அன் தகூன ஸாயிமா, நீங்கள் நாசுக்கு தண்ணீர் விடுவதை நல்ல அதிகமாக செய்யலாம், ஆனால் நோன்பாளியாக இருந்தால் தவிர என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள். எனவே மூக்குக்கு போடக்கூடிய அந்த டிராப்ஸ், இவைகளை உலமாக்கள் தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள். மூக்கி நூடாக போடப்பட்டால் அது தொண்டை குழியை போய் சேர்ந்துவிடும், எனவே அது தடுக்கப்பட வேண்டியது. ஆனால் கண்ணுக்கு காதுக்கு டிராப்ஸ் போடுவது நல்ல தடை கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, நோன்பாளியாக இருப்பவர் பகல் நேரத்தில் தூக்கத்தில் அவருக்கு இஸ்கலிதமாகிவிட்டது, அவருக்கு விந்து வெளியாகிவிட்டது என்று சொன்னால் நோன்பு முறியுமா என்றால் நோன்பு முறிய மாட்டாது. இரவில் இஸ்கலிதமானவர், விந்து வெளியானவர், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் காலையில் எழும்புகிறார், ஃபஜ்ர் சலாவுக்கு பாங்கு சொல்வதற்கு 5-10 நிமிஷம் தான் இருக்கிறது, குளிக்கிறதா சாப்பிடுறதா என்றால் தாராளமாக இவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம், பாங்கு சொன்ன பிறகு இவருக்கு குளிக்கலாம், குளித்துவிட்டு தொழுகைக்கு செல்வதற்கு அனுமதி உண்டு. சகோதரர்களே, நோன்பாளியாக இருப்பவர் பகல் காலங்களில் விசேஷமாக வாலிபர்களாக இருப்பவர்களாக இருந்தால் தன் மனைவிமாரை முத்தமிடுவது அல்லது அவர்களை கட்டி அனுப்பது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்றால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான யுகப்பிலு வயுபாஷிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை செய்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள சொல்றாங்க, வகான அம்லகக்கும் லிர்பிஹி, நபி அவர்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்துவதில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, அந்த அளவோட நிப்பாங்க, அதை தாண்டிட மாட்டாங்க. அப்ப எனவே காரியம் விபரீதமாகுமா இருந்தால் இதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்வதுதான் என்ன நல்ல. நபி அவர்கள் வேற ஹதீஸ் சொல்லிக்கிறாங்க, யார் வேலியில் வரம்பில் மேய்வானோ என்ன நடக்கும், வயலுக்குள்ள பூர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வரம்புட மேல போகாம இருக்கிறது என்ன எமக்கு சாலச் சிறந்தது. யாருக்கு உள்ளத்தில் கட்டுப்பாடு இருக்கிறதோ அவருக்கு அனுமதி இருக்கின்றது. நோன்பு பிடித்தவர் பல் துளக்கலாம், நோன்பு பிடித்தவர் தலைக்கு எண்ணெய் போடலாம், நோன்பு பிடித்தவர் தூங்கி எழும்பலாம், நோன்பு பிடித்தவர் கண்ணுக்கு சுருமா போடலாம், நோன்பு பிடித்தவர் உணவுகளை அவர் வந்து ருசி பார்க்கலாமா என்றால் பெரும்பாலும் தாய்மார்கள் சமைக்கும் போது என்ன செய்வார்கள், உப்பு போதுமா இனிப்பு போதுமாண்டெல்லாம் சமயத்தில் பார்ப்பாங்க, தொண்டைக்கு போகாம இருக்கிற வரைக்கும் ஓகே விளங்கிச்சா, அந்த கட்டுப்பாடு இருக்குமானால் அதுவும் என்ன செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நோன்பாளி ஒரு உணவை சுவைத்து பார்க்கலாமா என்று கேட்ட நேரத்தில் ஆம் அதற்கு அனுமதி உண்டு என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இவைகள் நோன்பை முறிக்காத காரியங்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பை முறிக்கும் காரியங்களாக இவைகள் சொல்லப்பட்டதோ சகோதரர்களே, அவைகள் மாத்திரம்தான் நோன்பை முறிக்கும், ஏனே இவைகள் நோன்பை முறிக்காது என்ற சட்டத்தில் நாம் தெளிவாக இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு குழப்ப நிலை உருவாகாது. எனவே இன்னும் நோன்போடு சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு புத்தகம் விநியோகிக்கப்பட இருக்கின்றது, சபீன மசாலா விஸ்யாம் என்று சொல்லி, இந்த நோன்பின் 70 சட்டங்கள் என்று சொல்லி ஒரு புத்தகம், இதுல பெரும்பாலும் நோன்போடு சம்பந்தப்பட்ட நவீன கால சில பிரச்சனைகளை கூட என்ன செஞ்சிருக்கார்கள், எடுத்து எழுதி இருக்கிறார்கள். நோன்பாளி ஊசி போடலாமா, உணவு சம்பந்தப்பட்ட ஊசியாக இருந்தால் போடக்கூடாது, வேற மருந்து சம்பந்தப்பட்ட ஊசியாக இருந்தால் என்ன செய்யலாம், போடலாம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நோன்பின் சட்டங்களை தெரிந்தவர்களாக நோன்பு நோற்று நாம் அதிக நன்மைகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு அளிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.